Let me turn to a verse in Lamentations in chapter 3.
புலம்பல் மூன்றாம் அதிகாரம்.
Says in verse 27.
27 வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம்.
It's good for a man he should bear the yoke in his youth.
தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது.
Let him sit alone and be silent since he has laid it on him.
அவரே அதை தன் மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன்.
Let him put his mouth in the dust, perhaps there is hope.
நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நிறுத்துவானாக.
When God allows a child to be born in the world, he also has a plan and purpose for that child.
தேவன் ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே பிறக்க செய்யும் பொழுது அதோடு கூட அந்த குழந்தைக்கென்று ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார்.
And only God can show that to you.
அதை தேவன் மட்டுமே உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
You must believe that God has a plan for your life which was determined before you were born.
நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கென்று தீர்மானித்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
And the way you respond to what God is speaking to you in your young days will determine whether that plan will be fulfilled or not.
உங்களுடைய இளம் நாட்களிலே தேவன் அவ்வப்பொழுது பேசுகிற காரியங்களுக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுகிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அந்த தீர்மானம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்று நாம் சொல்ல முடியும்.
God wants us to be available to him right from the time we are young.
நீங்கள் இளம் பிராயத்திலிருந்தே தேவனுக்கென்று எப்பொழுதும் தயார் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
You know, Jesus said, "Take my yoke upon you."
என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார்.
And here it says it's good for a person to bear that yoke when he is young.
ஆனால் குறிப்பாக இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று இங்கே வாசிக்கிறோம்.
And one result of that wearing that yoke will be we may go through some difficulties and sufferings in our younger days.
இந்த நுகத்தை சுமப்பதன் பலனாக ஒரு காரியம் இருக்கிறது, உங்களுடைய வாலிப நாட்களிலே சில கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து செல்ல நேரிடும்.
And if you want God's plan to be fulfilled, we have to humble ourselves under that yoke.
தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்பினால் அந்த நுகத்துக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும்.
So it says here, let this young person, verse 29, put his mouth in the dust.
தூளிலே தன்னுடைய முகத்தை வைத்து அவன் காத்திருக்க கடவன் என்று பார்க்கிறோம்.
And if he is smitten by somebody, verse 30, let him give his cheek to the smiter.
யார் தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டட்டும் என்று அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம்.
It's all right, even if you are reproached, let him be filled with reproach.
நிந்தை வந்தாலும் பரவாயில்லை, நிந்தையினாலே நிறைந்திருக்கட்டும்.
Because ultimately, the Lord will fulfill his plan for his life.
ஏனென்றால் கடைசியாக முடிவிலே தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார்.
When Jesus spoke about taking the yoke in Matthew 11 and verse 29,
மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்திலே தம்முடைய நுகத்தை எடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து பேசுகிறார்.
He said, "Take my yoke upon you and learn from me."
என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள்.
Because I am gentle and humble in heart.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
And you shall find rest for your souls.
உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
So taking the yoke of Jesus upon us, we have to learn from him the way he humbled himself in different circumstances when he was young.
இயேசு தன்னுடைய இளம் பிராயத்திலே வித்தியாசமான சூழ்நிலைகள் வரும்பொழுது எப்படி நடந்து கொண்டார் என்பதை நாம் பார்ப்பதன் மூலமாக அவருடைய நுகத்தை நாம் ஏற்பது எளிதாயிருக்கும்.
From your earliest youth, you must seek to make Jesus your example.
ஆகவே நீங்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே இயேசுவை உங்களுக்கு மாதிரியாக நீங்கள் கொள்ள வேண்டும்.
You see, we read in John chapter 7 that he had brothers who did not believe in him.
யோவான் 7 அதிகாரத்திலே அவரை நம்பாத அவருடைய சகோதரர்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
Jesus had 4 brothers and 2 sisters in his house.
இயேசுவுக்கு தன்னுடைய வீட்டிலே 4 தம்பிகளும் 2 தங்கைகளும் இருந்தார்.
And it says in John 7:5 his brothers didn't believe in him.
யோவான் 7:5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
Now God the Father planned the entire education of Jesus on this earth.
இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய சகல காரியங்களையும் தேவன் முன்னதாகவே தீர்மானித்து இருக்கிறார்.
And that plan was that he should go through all this difficult type of situation in his home.
தன்னுடைய குடும்பத்திலே கூட வீட்டிலே கூட இவ்விதமான கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
See, God could have arranged Jesus to be in a home where maybe he was the only child of Mary.
மரியாளுக்கு தான் ஒருவர் மட்டுமே மகனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பிதாவானவர் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்திருக்கலாம்.
Then life would have been very easy.
அப்படி என்றால் வாழ்க்கையானது மிகவும் சுமூகமாக இருந்திருக்கும்.
Where you know you do what you like and you get everything you want because you're the only child.
ஒரே பிள்ளையா இருக்கிறபடினாலே விரும்புகிறதை செய்யலாம், விரும்புகிறபடி வாழலாம்.
But when you I have to share your small little house with many other brothers and sisters.
ஆனால் ஒரு சிறு வீட்டிலே இன்னும் பல தம்பி தங்கைகளோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது,
and you may like to eat a lot of food but you have to share it with your brothers and sisters.
நீங்களே விசேஷித்த ஆகாரம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் நீங்களே சாப்பிட வேண்டும் போல இருக்கும். ஆனால் என்ன செய்வது, தம்பிக்கோ தங்கையோ இருந்தால் கண்டிப்பாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும்.
You have to eat very little.
ஆகவே நீங்கள் குறைவாக தான் சாப்பிட முடியும்.
And when there are many children you can't the parents can't spend too much money on luxuries.
அநேக பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது சொகுசு காரியங்களுக்காக பெற்றோர்களால் அதிகமான பணத்தை செலவழி செய்ய முடியாது.
And so Jesus God allowed Jesus to be born in such a home.
ஆகவே தேவன் இயேசுவை இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறக்கும்படியாக தீர்மானித்து அனுமதித்தார்.
Because he was preparing him for the most fantastic ministry that any man ever had.
எந்த ஒரு மனிதனுக்கும் இதுவரை இல்லாதிருந்த அற்புதமான ஒரு ஊழியத்திற்கென்று இயேசு கிறிஸ்துவை ஆயத்தம் பண்ணும்படியாக அப்படி தேவன் தீர்மானித்தார்.
If God has planned a ministry for you, he's going to take you through all types of difficult circumstances first.
உங்களுக்கென்று தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறாரே என்று சொன்னால் அதற்கு முன்பதாக கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக உங்களை எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது.
And he'll see whether you accept those circumstances.
அவ்விதமான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை அவர் பார்க்க போகிறார்.
See it as the yoke of Jesus. That means Jesus also went through those circumstances and you learned from his example.
இயேசுனுடைய நுகம் என்று சொன்னால் அவரும் இவ்விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்று அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார்.
You know how a yoke is, 2 bullocks plowing this field together.
நுகத்தடி என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், 2 காளை மாடுகள் தங்களுடைய கழுத்திலே சுமந்து வண்டியை இழுக்க பயன்படக்கூடிய அந்த தடிதான்.
The Lord will never ask you to do something which he has not already done.
தேவன் ஏற்கனவே செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாய் அவர் எதிர்பார்க்கிறதில்லை.
That is a great encouragement to me.
இது நமக்கு எனக்கு பெரிய உற்சாகமாக இருக்கிறது.
That any temptation I face, he has already faced it.
நான் சந்திக்கிற எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் ஏற்கனவே அவர் சந்தித்து இருக்கிறார்.
So whatever you may be facing in your home or from your parents or anywhere.
உங்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது பெற்றோரிடத்திலேயோ அல்லது வேறு எந்த இடத்திலேயோ நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் சரி,
you can be the comfort you can get is that Jesus already faced it.
இயேசு ஏற்கனவே அவ்விதமான சோதனைகளை சந்தித்தார் என்பதிலிருந்து தான் உங்களுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும்.
So it's good for a young man to bear the yoke of Jesus.
இளம் பிராயத்திலே ஒரு வாலிபன் இயேசுவின் நுகத்தை சுமப்பது அவனுக்கு நல்லது.
A young sister,
வாலிப சகோதரியே,
to say, Lord, this difficult circumstance I'm going through is part of the yoke of Jesus.
ஆண்டவரே, இப்பொழுது நான் கடந்து செல்லுகிற இந்த கடினமான சூழ்நிலை இயேசுவினுடைய நுகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.
What is the meaning of that verse we read? Let him put his mouth in the dust.
தன்னுடைய வாயை தூளிலே நுழுந்துவானாக என்றால் அதனுடைய பொருள் என்ன?
That means let him not complain about anything. When you put your mouth in the dust, you don't open and complain your mouth about anything.
வாயை மண்ணிலே போட்டு மூடிக்கொண்டால் நாம் வாயை திறந்து நாம் யாரிடத்திலேயும் போய் புகார் செய்ய முடியாது.
People do all types of things and behave in a bad way towards us.
எனக்கு இப்படி செய்து விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள், பலவிதமாய் கெட்ட விதத்திலே நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் பல குறைகள் இருக்கலாம்.
But if you keep your mouth in the dust, you don't complain. You say, okay.
மண்ணிலே நம்முடைய வாயை வைத்துக் கொண்டால் நம்மாலே புகார் செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது.
God has allowed that.
தேவன் அதை அனுமதித்திருக்கிறார்.
And it may look as if the others around you are having an easier time and you're having a very difficult time.
பார்ப்பதற்கு வேண்டுமானால் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்ல ஜாலியாக இருக்கிறார்கள், எனக்கு தான் கஷ்டமாக இருக்கிறது என்பது போல தோன்றலாம்.
And that is how God has arranged it for a Christian.
ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் இப்படி தான் சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார்.
Those who go through a difficult time, they are the ones who become more spiritual.
கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறவர்கள் தான் அதிக ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறார்கள்.
Those who go through a very easy time usually end up as very worldly and carnal.
ஆனால் கஷ்டங்களே இல்லாத சுமூகமான பாதைக்குள்ளாய் கடந்து செல்கிறவர்கள் அவர்கள் உலகத்தாராகவும் மாம்சிகமானவர்களுமாய்த்தான் முடிகிறார்கள்.
So, if you find in your life certain things that you're not very happy with,
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாத ஒரு சில காரியங்கள் நடைபெறும் பொழுது,
if you some of those things you can never change,
ஒரு சில காரியங்களை உங்களால் மாற்றவே முடியாது.
And the devil wants you to always be unhappy about it.
அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீங்கள் எப்பொழுதுமே துக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றே பிசாசு விரும்புகிறார்.
So that he spoils your life.
அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவன் வீணடித்து
விடுகிறான்.
தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள
வேண்டும்.
இளம் பிராயத்தில் நுங்கத்தை சுமப்பது, நம்முடைய வாயை தூளிலே அமிழ்த்துவது என்கிற வார்த்தைகளுடைய பொருள் இதுதான். நீங்களாக அதை செய்ய
தேவையில்லை. எனக்கு
இந்த நுகம் வேண்டாம் என்று உதிரை தள்ளிவிட்டு போய்விட
முடியும். வாயை
மண்ணிலே போய் நீங்கள் முடிக்கொள்ளாமல் நீங்கள் வாயை திறந்து பல இடத்திலே இவர்களை பற்றி இன்னரை பற்றி எல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்க முடியும்.
Then God won't be able to fulfill the ministry he has for you.
அப்படியானால் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஊழிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது.
And you may not realize it because you may still live a good life on earth.
ஆனாலும் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ முடியும். ஆகவே தேவன் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பதை உங்களால் உணர முடியாமலே போய்விட முடியும்.
But think one day when you stand before Jesus in heaven at the end of your life.
உங்களுடைய வாழ்க்கை முடிகிறது, நீங்கள் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக அங்கே நிற்கிறதை எண்ணி பாருங்கள்.
And the Lord shows you the plan that he had made for your life.
உங்களுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் வைத்திருந்த அந்த திட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார்.
You know, just think of it like this.
இப்படி நீங்கள் எண்ணி பாருங்களேன், கற்பனை செய்து பாருங்கள்.
At the end of your life you stand before Jesus.
உங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டீர்கள், இயேசுக்கு முன்பாக நிற்கிறீர்கள்.
He shows you a video of your life, how it would have been if you had taken his yoke and submitted Fred from your youth.
உங்களுடைய இளம் பிராயத்திலிருந்தே அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாறியிருக்கும் என்கிறதான ஒரு வீடியோ காட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறார்.
And you see in that video what a useful life you could have had.
அந்த வீடியோ காட்சியை பார்க்கும் பொழுது ஐயோ எவ்வளவு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்க முடியுமே என்று அங்கலாய்க்கிறீர்கள்.
How you could have lived on earth and been a tremendous blessing to so many people.
அநேகருக்கு எவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் வாழ்ந்திருக்க முடியுமே என்று அங்கலாய்க்கிறீர்கள்.
But instead of that,
அதற்கு பதிலாக
you see how your own life was grumbling, complaining about your circumstances.
நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை குறித்தே குறை சொல்லிக் கொண்டு முறுமுறுத்துக் கொண்டே காலத்தை கழித்து விட்டீர்களே.
Not believing that God cares for you.
தேவன் உங்களுக்காக கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறார் என்பதை நம்பாமல் போய்விட்டீர்களே.
And you watch the video of your real life.
உங்களுடைய உண்மையான வாழ்க்கை அதை வீடியோ காட்சியாக பார்க்கிறீர்கள்.
You will feel so sad in that day.
அந்த நாளிலே எவ்வளவு துக்கமாய் உணர்வீர்கள்.
You will feel like saying, Lord, please give me one more chance to go and live on this earth so I can live properly.
ஆண்டவரே ஒழுங்காய் வாழ்ந்து விடுவதற்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாழ்க்கையை தர மாட்டீரோ என்று ஏங்குவீர்கள்.
Do you think God can send us back to the earth a second time?
மீண்டுமா இரண்டாவது முறை இந்த பூமிக்கு உங்களை அனுப்பி வாழ வைப்பார் என்று எண்ணுகிறீர்களா?
No.
இல்லை.
We have only one chance to live on this earth.
இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான், வாழ்வதற்கு ஒரே ஒரு தருணம் தான்.
And God has given us his word to show us the right way to live.
வாழ்வதற்கு சரியான வாழ்க்கை இதுதான் என்பதை காண்பிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
The Old Testament they only had the word.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஒரு வார்த்தை மட்டுமே இருந்தது.
But now God has given us his word and he's also given us an example in Jesus how he lived.
ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வார்த்தையை கொடுத்தது மட்டுமல்ல அதோடு கூட ஒரு மாதிரியையும் இயேசு எப்படி வாழ்ந்தார் என்கிற ஒரு மாதிரியையும் உதாரணத்தையும் கொடுத்திருக்கிறார்.
You can't say oh, I didn't know how I was supposed to live.
நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்று நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது.
Well, look at Jesus. That's the way you're supposed to live.
இயேசுவை இப்ப நோக்கி பாருங்கள். அப்படி தான் நீங்கள் வாழ வேண்டும்.
And you know why Jesus had to be born in a cow shed?
இயேசு ஏன் ஒரு மாட்டு கொட்டையிலே பிறக்க வேண்டி இருந்தது?
Now many of us come from very poor villages.
நம்மிலே அநேகர் ஏழ்மையான கிராமங்களிலிருந்து வருகிறோம்.
I don't know who is here from the poorest village.
இருக்கக்கூடிய கிராமங்களிலே மிக ஏழ்மையான கிராமத்திலிருந்து வந்தவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது.
But among all of you maybe one of you is the poorest home.
இங்கே இருக்கிற உங்கள் எல்லாரிலேயும் யாரோ ஒருவர் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் மண்ணினால் கட்டப்பட்ட சுவர் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மிக மிக ஏழ்மையா இருக்கிறீர்கள்.
You ask your parents if they've ever heard of anybody who was born in a cow shed, even among the poor people.
அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் கேட்டு பார்க்க கூடாது? ஏழை மக்கள் மத்தியிலே யாராவது மாட்டு தொழுவதிலே பிறந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டு பாருங்கள்.
I've never heard of it in all my life.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் நான் அப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே இல்லை.
Why did Almighty God, who could plan the birth of his son for thousands of years, plan it like that?
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய குமாரன் எங்கே பிறக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர் ஏன் நல்ல ஒரு வீட்டை அவர் தீர்மானிக்க கூடாது? நல்ல ஒரு இடத்தை தீர்மானிக்க கூடாது?
See how when mother is going to deliver her child how her parents will take care of her.
ஒரு மகள் அவள் அந்த மகளுக்கு பிள்ளை பிறக்க போகிறது என்று சொன்னால் பெற்றோர் எவ்வளவு கரிசனையாய் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை எல்லாம் செய்கிறார்கள்.
Because they know the time is coming near and all the parents will do something to take care of her delivery.
பிரசவ காலம் சீக்கிரத்திலே வரப்போகிறது என்று சொன்னால் அதற்கு வேண்டிய எவ்வளவோ ஆயத்தங்களை செய்கிறார்கள்.
They want to arrange a cow shed for her to deliver her baby.
மகளுக்கு பிரசவத்திற்காக ஒரு மாட்டு கொட்டாயை யாரும் ஆயத்தம் செய்ய மாட்டார்கள்.
Why did God Almighty, who has all power, allow his son to be born in a cow shed?
Sarva vallamulla devan yen tamudaiya kumaran oru maattu thoduvathile pirakkumudiyai anumadhikkirar?
Such a dirty place.
Evlo asuthamana oru idam.
The Bible says there was no room in all the hotels in Bethlehem.
Andha Bethlehemile ulladana hotelgalile engeyume araigale illai.
Even a ordinary MLA can arrange a room in a hotel.
Sadharana oru MLA kuda சாதாரண ஒரு எம்எல்ஏ கூட தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு ஹோட்டலிலே ஒரு அறையை அவர் ஏற்கனவே முன்பதிவு செய்ய முடியும். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே ஒரு நமக்கு அறை வேண்டும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தால் எளிதாக ஒரு அறையை அவர் பதிவு செய்யலாம்.
Imagine Almighty God who had thousands of years to plan this birth.
இயேசுவினுடைய பிறப்பை தீர்மானிப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இருந்தது.
And God could have delayed that census which Caesar said must be done. He could have just delayed it by another 6 months and Jesus would have been born in a good house in Nazareth.
அந்த கணக்கெடுப்பு நிமித்தமாக அந்த ராயன் கணக்கெடுப்பு நிமித்தமாக தான் அங்கே கூட்ட நெரிசல் வந்துவிட்டது. ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த கணக்கெடுப்பை ஒரு 6 மாதம் தள்ளி போட வைத்திருந்திருக்கலாம்.
It would have been very easy for God.
அது தேவனுக்கு மிக எளிதான ஒரு பணியா இருந்திருக்கும்.
But this is the most amazing order that I've ever heard in my life.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்டதான ஒரு இந்த ஒழுங்கை வியக்கத்தக்கதான ஒரு காரியமா இருக்கிறது.
That when you take a census of the number of people, everybody's got to go to their home village.
கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று வரும்பொழுது அவரவர்கள் அவரவருடைய கிராமங்களுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு இருந்தது.
In India also they take census every 10 years or so.
இந்திய நாட்டிலேயும் கூட 10 வருடத்துக்கு ஒரு முறையோ எப்பொழுதோ அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பெடுக்கிறார்கள்.
Can you imagine if they told everybody to go to their home village when they take their census?
ஒவ்வொருவரும் கணக்கெடுப்புக்காக தங்கள் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்களானால்
there will be absolute confusion.
எவ்வளவோ குழப்பங்கள் நேரிடும்.
And what is the need to go to your home village when you are just counting the number of people?
ஜனங்களுடைய தலையை எண்ணுவதற்காக ஏன் கிராமங்களுக்கு போக வேண்டும்?
But Caesar made that rule.
ஆனால் இந்த ராயன் அவர் இந்த சட்டத்தை அவர் இயற்றினார்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because there was a prophecy that Jesus was to be born in Bethlehem.
இயேசு பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்றதான ஒரு தீர்க்கதரிசனம் முன்னதாகவே கொடுக்கப்பட்டிருந்தது.
And Joseph and Mary were living in Nazareth.
ஆனால் யோசேப்பும் மரியாளும் நாசரேத் ஊரிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
We could say, well, why didn't God choose some young girl in Bethlehem?
ஏன் பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ஒரு தாயை ஏன் பெத்லகேமிலேயே தேர்ந்தெடுத்திருக்க கூடாது?
I think God looked all over Israel for some young 17-year-old girl who would be wholehearted.
முழு இருதயமுடைய ஒரு 17 வயது நிரம்பிய ஒரு மகள் இருக்கிறாளா என்று தேவன் இஸ்ரவேல் முழுதுமாய் தேடி பார்த்திருந்திருப்பார்.
You know, just like today also he looks for 17-year-old boys and girls who are wholehearted.
இன்றைக்கு முழு இருதயமுடைய 17 வயது நிரம்பிய வாலிப தம்பிமார்கள் இருக்கிறார்களா தங்கைமார்கள் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்.
And he looked all over Israel and he found one only in Nazareth.
இஸ்ரேலிலே அவர் தேடி பார்த்தவன் கடைசியாக நாசரேத் ஊரிலே தான் ஒரு பெண்மணி இருந்தார்கள்.
சோ வாட் டு டு தேர் இஸ் நோ ஹோல் ஹார்டட் கேர்ள் இன் பெத்லகேம்.
பெத்லகேமிலே முழு இருதயமுடைய ஸ்திரீ இல்லை, என்ன செய்வது?
தி ஒன்லி ஹோல் ஹார்டட் கேர்ள் ஹூ இஸ் ஃபிட் டு பீ தி மதர் ஆஃப் ஜீசஸ் இஸ் இன் நாசரேத்.
இயேசுவுக்கு தாயாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரு ஸ்திரீ இப்பொழுது நாசரேத்திலே தான் இருக்கிறார்கள்.
அண்ட் when she was there God had to make some way by which you got to get this girl to Bethlehem when she delivers.
இப்பொழுது இந்த மரியாள் இருப்பதோ நாசரேத்து, பிறக்க வேண்டிய இடமோ பெத்லகேம். இப்பொழுது ஏதாவது ஒன்றை செய்து இவர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போவதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும்.
So that was God who arranged that amazing plan where Caesar said all the people must go to their hometown.
ஆகவே எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு கணக்கெடுப்புக்காக செல்ல வேண்டும் என்றதான ஒரு புதிய சட்டத்தை இயற்றும்படியாக தேவனே அங்கே
ஏற்படுத்தியிருந்தார்.
அதுவும் எந்த காலகட்டத்திலே என்று சொன்னால் மரியாளுக்கு பிரசவ காலம் சரியாக வரும்பொழுது அந்த கணக்கெடுப்பும் வர
வேண்டும். Census
எல்லாருமே கணக்கெடுப்புக்காக தங்கள் கிராமங்களுக்கு வந்திருக்கிற அப்படினாலே கிராமங்களிலே உள்ளதான எல்லா ஹோட்டல் அறைகள் எல்லாரையும் அவர் ஏற்கனவே புக் செய்து விட்டார்.
Otherwise there would have been plenty of room in the hotel.
இல்லாத பட்சத்திலே அந்த ஹோட்டல்களிலே எவ்வளவோ அறைகள் காலியாக இருந்திருக்கும்.
God planned it. There should be no room in the hotel.
ஆகவே அந்த ஹோட்டல்களிலே அறைகள் ஏதும் இருக்க கூடாது என்கிறதான வகையிலே தேவன் எல்லாவற்றையும் தீர்மானித்திருந்தார்.
When Mary was traveling on that donkey from Nazareth, I think God made that donkey walk a little slower.
அந்த கழுதையிலே மரியாள் ஏறி உட்கார்ந்து பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த கழுதை மெதுவாக அது நடக்க ஆண்டவர் செய்திருந்திருப்பார்.
So that they'll be late.
அப்படி மெதுவாக வரும்பொழுது இப்பொழுது காலதாமதம் ஆகிவிட்டது.
And then the only place is the cow shed.
அந்த கட்டத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அதான் மாட்டுத் தொழுவம்.
Because that was God's plan.
ஏனென்றால் அதுதான் தேவனுடைய தீர்மானம்.
Because there is a principle in Christian ministry.
கிறிஸ்தவ ஊழியத்திலே உள்ள ஒரு கோட்பாடு ஒன்று,
that if you want to serve other people,
மற்றவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டுமானால்,
you have to go underneath all of them, then only you can serve them.
அவர் எல்லாருக்கும் கீழாக நீங்கள் சென்றால் தான் அவர்களுக்கு என்று நீங்கள் பணி செய்ய முடியும்.
You can't serve them if you are on top of all of them.
எல்லாருக்கும் மேலாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பணி செய்ய முடியாது.
See, like many Christian leaders, like bishops and popes and all, they are sitting in some palace and trying to serve people.
இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ வட்டாரங்களில் உள்ள தலைவர்களாகிய பிஷப்மார்கள், போப், இவர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய மாளிகையிலே அமர்ந்திருப்பார்கள். அங்கிருந்து கொண்டு மக்களுக்கு நாங்கள் பணி செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
That is not the spirit of Christ.
அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல.
Jesus was came underneath people to help them.
ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாக எல்லாருக்கும் கீழாக அவர் வந்தார்.
So I want all of you young people to understand this right from the beginning.
ஆரம்பத்திலிருந்தே இந்த காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வாலிபர்களாக உங்களை குறித்து நான் விருப்பப்படுகிறேன்.
You want God to use you.
நீங்கள் தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டுமா?
You must say, Lord, I never want to be above anybody.
ஆண்டவே, யாருக்கும் மீது மேலாக நான் போய்விட வேண்டாம் என்று சொல்லுங்க.
I want to be underneath everyone, then only I can lift them up.
ஆண்டவரே, எல்லாருக்கும் கீழாக நான் இருக்க வேண்டும், அப்பொழுது மட்டுமே அவர்களை நான் தூக்க முடியும்.
How can I be above them and be an example?
அவர்களுக்கு மேலாக நான் இருந்து கொண்டு எப்படி ஒரு உதாரணமா இருக்க முடியும்?
See, there are so many poor people in the world who are in very very difficult circumstances.
இந்த உலகத்திலே பல கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள்.
And Jesus took a birth in such a low position so that nobody can say you don't understand my difficulty.
என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, புரியாது என்று யாருமே சொல்ல கூடாது என்று தான் ஆண்டவர் எல்லாருக்கும் கீழாக அந்த மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார்.
I'm trying to tell you what it means to take the yoke of Jesus and put our mouth in the dust.
இயேசுனுடைய நுகத்தை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன, வாயை தூளிலே நுழுத்துவது என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
Then he grew up in a home where he had four brothers and two sisters who didn't believe in him.
அவரிலே விசுவாசம் வைக்காத நான்கு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் இருந்த ஒரு குடும்பத்திலே அவர் வளர்ந்தார்.
And they were must have irritated him in so many ways in 30 years
30 ஆண்டு காலமாக பல விதங்களிலே இயேசுவுக்கு எரிச்சல் ஊட்டியிருப்பார்கள்.
And Jesus never sinned.
ஆனாலும் இயேசு பாவம் செய்யாதவராய் இருந்தார்.
You try and picture this in your mind.
உங்கள் மனதிலே இதை கற்பனை செய்து பாருங்கள்.
See, Joseph was a very poor carpenter.
யோசேப்பு மிகவும் ஏழை தச்சனாய் இருந்தார்.
And if you want to know the type of village a house that Jesus lived in, just look at one of the village houses in India. You'll understand
how the
type house Jesus lived in.
எப்படிப்பட்ட வீட்டிலே வாழ்ந்தார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த உள்ள கிராமங்களிலே ஒரு வீடுகளுக்கு சென்று பாருங்கள்.
A very simple house.
மிகவும் எளிமையான ஒரு வீடு.
They didn't have any concrete roof or anything like that.
கான்கிரீட் கூரை எல்லாம் அவர்களுக்கு இல்லை.
Very simple house.
மிகவும் எளிமையான வீடு.
Very ordinary floor.
சாதாரணமான தரை.
And a small house where these seven children had to sleep.
ஏழு பிள்ளைகள் அங்கே தூங்க வேண்டியிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறிய வீடு.
And all the difficulties and situations that came in that home.
பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் அந்த குடும்பத்திலே நேர்ந்தது.
When you face difficulties in your home and you're tempted to complain to your parents.
உங்களுடைய வீட்டிலே குடும்ப கடினமான சூழ்நிலை சந்திக்கும் பொழுது நீங்கள் பெற்றோரிடத்திலே புகார் செய்ய சோதிக்கப்படும் பொழுது
think of this verse.
இந்த வசனத்தை எண்ணி பாருங்கள்.
It's good for a young person to bear his yoke in his youth.
இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது.
And don't complain, keep your mouth in the dust.
புகார் செய்யவேண்டாம், வாயை மூடிக்கொள்ளுங்கள்.
Say, Lord, you are preparing me for something.
ஆண்டவரே, ஏதோ ஒன்றிற்காக என்னை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர்.
And these people, my brothers and sisters are irritating me.
என்னுடைய தம்பி தங்கைகள் அல்லது அண்ணன் தம்பிமார் எல்லாம் என்னை எரிச்சலூட்டுகிறார்கள்.
Help me not to behave like them.
அவர்களைப் போலவே நானும் நடந்து கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
They don't want the yoke of Jesus, that's okay, but I want the yoke of Jesus.
அவர்களுக்கு இயேசுவின் நுகம் தேவையில்லை, அது பரவாயில்லை, ஆனால் எனக்கு உம்முடைய நுகம் தேவை ஆண்டவரே.
Do you know the sorrow that those people will have when they stand before the Lord?
தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா?
It will be tremendous sorrow.
அவர்களுக்கு மிகுந்த துக்கமும் மன வேதனையும் உண்டாயிருக்கும்.
And you can escape that if you humble yourself now.
இப்பொழுது நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் அந்த துக்கத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியும்.
In all those situations Jesus never sinned.
இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஒரு காலம் இயேசு பாவம் செய்யவில்லை.
He never complained.
ஒரு காலம் அவர் புகார் செய்யவில்லை.
No matter how his brothers treated him, how his sisters treated him.
அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் எப்படி அவரை நடத்தியிருந்தாலும் சரி.
You know, in India we know that older brothers are entitled to some respect.
இந்திய நாட்டிலே மூத்த சகோதரர்கள் அல்லது அண்ணன்மார்களுக்கெல்லாம் ஒரு சில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும்.
We don't even call them by their name. We always add a title of respect.
ஐ அண்ணனை பேர் சொல்லி கூப்பிடாத என்று சொல்வார்கள். அண்ணனை அண்ணன் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள்.
And Jesus was the eldest brother there.
இயேசு அங்கே அண்ணனாய் இருந்தார்.
They never treated him with respect.
ஆனாலும் அவரை அண்ணனைப் போல மதிப்பு கொடுத்து நடத்தவில்லை.
They despised him.
அவரை அற்பமாய் எண்ணினார்கள்.
And it says here they didn't believe in him at all.
அவரிடத்திலே விசுவாசமே வைக்கவில்லை என்று இங்கே பார்க்கிறோம்.
When Mary would tell the other children, this elder brother, he's not born like all of you, he's son of God.
மரியாள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அண்ணன் உங்களைப் போலெல்லாம் பிறக்கவில்லை, அண்ணன் தேவனுடைய குமாரன் என்றெல்லாம் சொல்லியிருந்திருப்பார்கள்.
I don't think Jesus would have ever said, listen, I'm the son of God.
இயேசு எப்பொழுதாவது தன்னை தமிழிலாம் பார்த்ததை நான் தான் தேவகுமாரன் என்று அவர் சொல்லியிருந்திருக்க
மாட்டார்.
அவர் அப்படி அல்ல.
But Mary would have told the other children.
ஆனால் மரியாள் மற்ற பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருந்திருப்பார்கள்.
You must respect him. He is the son of God.
அண்ணன் தேவ குமாரனாய் பிறந்திருக்கிறார். அவரை நீங்கள் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள்.
You know, actually he is your creator who has come in human form.
அவர்தான் உங்களை எல்லாம் உண்டாக்கினவர். இப்பொழுது மனுஷ வடிவிலே வந்திருக்கிறார் என்று சொல்லியிருப்பார்கள்.
They would have laughed at it.
எல்லாரும் அவரை பார்த்து சிரித்திருந்திருப்பார்கள்.
There is it, my mother Mary has gone off her head.
அம்மாவுக்கு ஏதோ மனசுல கோளாறு வந்து விட்டது என்று சொல்லி இருந்திருப்பார்கள்.
She is talking such nonsense. If somebody told you that your brother was the son of God, what would you think?
நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், உங்க அண்ணனே உங்க அம்மா வந்து அவன்தான் தேவகுமாரன் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
He is the creator of the universe.
இவன் தான் முழு உலகத்தை உண்டாக்கினான், இந்த அண்ணன் தான் உண்டாக்கினான் என்று சொன்னால்.
He looks just like you, behaves like you, he has to go. He's even got to go to the toilet like you.
ஆனால் அண்ணன் உங்களைப் போலவே இருக்கிறார், உங்களைப் போலவே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், உங்களைப் போலவே அவரும் கழிவறைக்கு ஓடி ஓடி செல்ல வேண்டியிருக்கிறது.
See what, this is the creator of the universe, look at
him. இவர்தான் உலகத்தை உண்டாக்கினவரா, இவரை பாருங்கள் என்றெல்லாம் கேலி செய்திருப்பார்கள்.
That is how much Jesus humbled himself.
இந்த அளவுக்கு இயேசு தம்மை தாழ்த்தினார்.
Look just like us, behaved like us.
நம்மைப் போலவே அவர் காட்சியளித்தார், நம்மைப் போலவே நடந்து கொண்டார்.
He never wanted to show that I am better.
நான் மேன்மையானவன் என்பதை ஒரு காலம் அவர் காண்பிக்க விரும்பவில்லை.
They didn't believe in him at all.
அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவே இல்லை, அவர் சொல்லுவதை நம்பவே இல்லை.
Now you may not be the creator of the universe.
நீங்கள் இந்த அண்டசராசத்தை உண்டாக்கினவர்களாக இல்லாமல் இருக்கலாம்.
If you are born again, you are a son of God.
ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை,
daughter of God.
நீங்கள் தேவனுடைய குமாரத்தி.
And the other people in your home may not be children of God.
உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் தேவ பிள்ளைகளாய் இல்லாமல் இருக்கலாம்.
So in a sense you are also like Jesus in that home.
ஒரு விதத்தில் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் இயேசுவை போல இருக்கிறீர்கள்.
And you got to behave like he behaved.
அவர் நடந்து கொண்ட விதமாகவே நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும்.
The other people can behave as they like.
மற்றவர்கள் தாங்கள் விரும்புகிறபடி நடந்து கொள்ளலாம்.
But if you are a child of God, you have to behave in a different way.
ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் நீ வித்தியாசமாய் நடந்து கொள்ள வேண்டும்.
That's where you can take the example of Jesus.
இங்கே தான் இயேசுவை மாதிரியாக வைத்துக் கொள்ள முடியும்.
Because your brothers and sisters may also make fun of you. Ah, what do you think, you're a son of God? Who do you think you are?
ஏய், நீ யார்ப்பா? நீ என்ன தேவ பிள்ளையா என்றெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவார்கள், கேலி செய்வார்கள்.
Then think of how they made fun of Jesus.
அப்பொழுது இயேசுவை எப்படி கிண்டல் செய்திருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள்.
He never got irritated with them.
ஒரு காலம் இயேசு அவர்களிடத்தில் கோபமடையவில்லை, எரிச்சல் அடையவில்லை.
That is our example.
அவர்தான் நம்முடைய மாதிரி.
And you know the result of that?
இதனுடைய விளைவு பலன் என்ன என்று தெரியுமா?
After more than 30 years.
30 ஆண்டுகளுக்கு அதிகமாக.
Some of his brothers came to faith.
அவருடைய சகோதரர்களில் சிலர் அந்த விசுவாசத்துக்குள்ளாக வந்தார்கள்.
You know there are two books you have at the end of your Bible by James and Jude.
யாக்கோபு யூதா என்ற இரண்டு புத்தகங்கள் உங்கள் வேதத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
They are the brothers of Jesus.
அவர்கள் யார்? இயேசுவின் தம்பிமார்கள்.
So if you are faithful, faithful for so many years, one day your relatives will come to faith.
நீங்கள் மட்டும் இவ்வளவு ஆண்டுகளாக உன்னிலுவர்களாக இருந்தால் ஒரு நாளிலே உங்கள் உறவினர்கள் இயேசுக்குள்ளாக வருவார்கள்.
Ultimately they would have been convicted.
கடைசியாக அவர்கள் உணர்த்தப்பட்டிருந்திருப்பார்கள்.
In his entire life they didn't get convicted.
அவருடைய வாழ்க்கை முழுதுமாக, இயேசு வாழ்ந்த வாழ்க்கை முழுதுமாக அவருடைய சகோதரர்களுக்கு உணர்வு வரவில்லை.
After his death,
இயேசுனுடைய மரணத்துக்கு பின்பு,
then only they believed in.
அப்பொழுது மட்டுமே அவர்களை விசுவாசம் வைத்தார்கள்.
They must have felt so sorry. We never gave him the respect that it was due to him.
ஐயோ, அவருக்கென்று கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் போய்விட்டோமே என்று எவ்வளவோ துக்கப்பட்டிருந்திருப்பார்கள்.
And there we have an example of Jesus who took a yoke when he was young and kept his mouth in the dust.
இளம் பிராயத்திலே நுகத்தை சுமந்ததற்கும் தன்னுடைய வாயை தூளிலே நுழைந்ததற்கும் ஒரு மாதிரி இயேசுவாக இருக்கிறார்.
And I'm sure that even Joseph and Mary never understood him in many situations.
பல சூழ்நிலைகளிலே யோசேப்பும் மரியாளும் கூட இயேசுவை புரிந்திருந்திருக்க மாட்டார்கள்.
And your parents also may not understand you in certain situations.
சில சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்களுடைய பெற்றோரும் உங்களை புரிந்துகொள்ளாமல் இருக்கலாம்.
Because your parents may not have faith.
ஏனென்றால் உங்கள் பெற்றோருக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம்.
Who is going to be your example then?
அப்பொழுது யார் உங்களுக்கு மாதிரியாக இருக்க போகிறார்கள்?
Again, Jesus.
மீண்டுமாய் இயேசுதான் மாதிரி.
And because Jesus was so faithful for 30 years.
30 ஆண்டுகளாக இயேசு அவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தபடியாலே,
we see these wonderful words that God spoke about him in Luke
3:22. லூக்கா 3:22 தேவன் பேசின அருமையான வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
This is before Jesus preached any sermon or did any ministry.
இயேசு எந்த ஊழியத்தையும் செய்வதற்கு முன்பதாக, எந்த அற்புதங்களையும் செய்வதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு நற்சாட்சி.
Thou art my beloved son, in thee I am well pleased.
லூக்கா 3:22 லே நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மிலே பிரியமாயிருக்கிறேன் என்று நற்சாட்சி வருகிறது.
What was it that pleased the father?
பிதாவை பிரியப்படுத்தின காரியம் என்ன?
Now if he had gone around preaching powerful sermons and bringing so many people to faith, then you can understand father is very happy.
பல இடங்களுக்கு வல்லமையாய் பிரசங்கம் செய்து திரளான ஆத்மாக்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து அதற்கு பிறகு இப்படிப்பட்ட சாட்சி உண்டாயிருந்தால் சரி, இது நிமித்தமாய்த்தான் பிதாவானவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லலாம்.
Some of you may look at me standing up here preaching every year and say, oh, of course God is very happy with Brother Zach.
உங்களிலே ஒரு சிலர் என்னை பார்க்கிறீர்கள், வருஷந்தோறும் கான்பரன்ஸ் கூட்டங்களிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் பிரசங்கிக்கிறபடினாலே தேவன் சகோதர ஜாக் அவர்கள் மீது பிரியமா இருக்கிறார் என்று எண்ணலாம்.
You look at your life, you never preach any sermon and you say, how can God be happy with me?
ஆனால் நானோ ஒரு பிரசங்கத்தை கூட பண்ணவில்லையே, என்னிடத்தில் எப்படி தேவன் சந்தோஷமா இருக்கிறோம் என்று இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள்.
See, this God said this about Jesus when he got baptized.
இயேசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது தேவன் இயேசுவை குறித்து இங்கே நற்சாட்சி
கொடுக்கிறார்.
அதற்கு முந்தின வசனங்களிலே அதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
What he had never even preached one sermon till that time.
அந்த நேரம் வரை ஒரு பிரசங்கத்தை கூட அவர் செய்யவில்லை.
Never did any ministry.
எந்த ஊழியத்தையும் செய்யவில்லை.
If you had asked Jesus, what have you been doing all these 30 years?
ஆண்டவரே, இந்த 30 ஆண்டுகளாக என்னதான் செய்து கொண்டிருந்தீர் என்று கேட்டால்,
well, I stayed at home.
நான் வீட்டில் தங்கியிருந்தேன்.
I helped my mother.
என் அம்மாவுக்கு உதவி செய்தேன்.
I helped my younger brothers and sisters.
என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்தேன்.
I worked very hard as a carpenter and earned money to support my family.
என் குடும்பத்தை தாங்கும்படியாக நான் இந்த தச்சு தொழிலை கடினமான விதத்தில் செய்தேன்.
Joseph died some years ago.
ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்து விட்டார்.
The burden came upon me because my mother was a widow.
என்னுடைய தாய் விதவையானபடியாலே அந்த முழு பாரமும் குடும்ப பொறுப்பும் என் மீது வந்துவிட்டது.
We were very poor.
நாங்கள் ஏழைகளாக இருந்தோம்.
And I had to take care of all my 7 younger brothers and sisters.
எனக்கு கீழே இருந்த 6 தம்பிமார்கள் தங்கைமார்களை நான் தான் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருந்தது.
Okay, okay, but what ministry did you do?
சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன ஊழியம் செய்தீர்கள்?
That is my ministry.
அதானுடைய ஊழியம்.
You mean your ministry is just working as a carpenter and taking care of your family?
என்ன, தச்சு தொழில் செய்வதுதான் ஊழியமா? குடும்பத்தை பராமரிக்கிறதுதான் ஊழியமா?
That's right.
ஆம், சரி.
What does God think about this?
தேவன் இதை குறித்து என்ன எண்ணுகிறார்?
God says, I am very pleased.
நான் முழுமையாய் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
What an example for you.
உங்களுக்கு என்ன நல்ல ஒரு மாதிரி பாருங்கள்.
Can God be pleased with you when you have never preached in a sermon once?
ஒரு முறை கூட ஒரு பிரசங்கத்தையும் இதுவரை செய்ததே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவன் உங்கள் மீது பிரியமா இருக்க முடியுமா?
Maybe you have not even given out a tract till today.
இதுவரை ஒரு கைப்பிரதி கூட யாருக்கும் கொடுத்ததில்லை.
How can God be pleased with you?
உங்கள் மீது எப்படி தேவன் பிரியமாய் இருக்க முடியும்?
How was he pleased with Jesus?
இங்கே எப்படி இயேசுவின் மேல் பிரியமாய் இருந்தார்?
Because he obeyed Joseph and Mary at home.
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் குடும்பத்திலே அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
He respected his earthly parents.
பூமிக்குரிய பெற்றோர்களை அதிகமாக மதிக்க கற்றுக்கொண்டார்.
And he spent his time studying the Bible.
வேதத்தை கற்பதிலே அதிகமான நேரத்தை செலவு செய்தார்.
Even though he didn't have a Bible at home like this.
குடும்பத்தில் இது போன்ற ஒரு வேதம் அவருக்கு இல்லாதிருந்தாலும் கூட.
Nobody had Bibles 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருக்குமே வேதம் அப்பொழுது கையிலே இல்லை.
There was no printing.
அப்பொழுது அச்சு தொழிலே அப்பொழுது இல்லாதிருந்தது.
People had to copy the Bible with hands.
ஒரு வேத பிரதி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கையிலே தான் எழுதி பிரதி எடுக்க வேண்டும்.
Imagine if you have to copy just Matthew chapter 1.
மத்தேயு 1 அதிகாரத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேதம் இல்லாதபடினாலே யாருடைய பைபிளையோ வாங்கி நீங்கள் அதை பார்த்து நோட்டில் எழுத வேண்டும் என்று எண்ணி பாருங்கள்.
What a long time that will take.
அதற்கு ஒரு அதிகாரத்துக்கு மட்டும் எவ்வளவு நேரம் ஆகும்?
They used to copy the whole Bible like that.
அதுபோல அந்த காலங்களிலே முழு வேதாகமத்தையும் அவர்கள் கையில எழுதி பிரதி எடுத்து வைத்துக் கொள்வார்கள்.
Very few copies of it, one will be in the synagogue.
அதுபோல ஒரு சில பிரதிகளே இருந்தது, ஒன்று அந்த தேவாலயத்தில் இருந்தது.
When you go there, you can listen to it.
அங்கே போனால் யாராவது வாசித்தால் அதை கேட்கலாம்.
Jesus knew. Just by listening, he listened so carefully in the meeting that he knew the Bible by the time he was 12 years old.
கூட்டங்களிலே அவர் உட்கார்ந்து கருத்தோடு அங்கு வாசிக்கக்கூடிய வேத வார்த்தைகள் எல்லாம் கேட்டபடினாலே 12 வயதிலேயே அவர் வேதத்தை நன்றாய் அறிந்திருந்தார்.
You read in Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரம்.
You know, when he was 12 years old, he was sitting in the temple talking to some of the great 70-year-old Bible scholars.
அவர் 12 வயது நிரம்பிய பொழுது 70 வயது நிரம்பிய வேத வல்லுநர்களிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
And he was listening to them, verse 46.
46 ஆம் வசனத்திலே அவர்களுக்கு அவர் கவனித்துக் கொண்டிருந்தார்.
And he asked them some questions.
அவர்களிடத்திலே சில கேள்விகளையும் கேட்டார்.
Questions which they did not know the answer.
அவர்களுக்கே பதில் தெரியாத சில கேள்விகளை இயேசு அவர்களிடத்திலே
கேட்டார். Why does it say like this in this verse and like this in this verse?
ஏன் இந்த காரியம் இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது?
They didn't know.
அவர்களுக்கு தெரியவில்லை.
Then he said, okay, I'll explain to you.
அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இவர் விவரித்து சொல்கிறார்.
And he explained and they said, oh, that's right. He never thought about that.
ஓ, சரியாக தான் சொல்கிறாய். இதை குறித்து நாங்கள் எண்ணி பார்க்கவே இல்லையே.
And it says here in verse 47, they were absolutely amazed at his understanding and his answers.
47ஆம் வசனத்திலே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களும் குறித்து பிரமித்தார்கள்.
How old was he?
அவருக்கு எவ்வளவு வயதா இருந்தது?
12 years old.
12 வயதே நிரம்பியவர்.
That's younger than all of you sitting here.
இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் காட்டிலும் இளமையான வயது.
And he didn't have a Bible at home.
குடும்பத்திலே அவருக்கு வேதமும் இல்லை.
He listened carefully.
தேவாலயத்திலே அவர் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்.
So what I want to say to you is,
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
That's why the father was pleased with him.
ஆகவே தான் அவரிடத்திலே பிதாவானவர் பிரியமாய் இருந்தார்.
He didn't preach.
அவர் பிரசங்கிக்கவில்லை.
But he lived a life.
ஆனால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து
காண்பித்தார். And he knew the scriptures.
வேதங்களை அறிந்திருந்தார்.
So I want to encourage you to take the yoke of Jesus upon you.
இயேசுவின் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Whenever you have some spare time.
எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ.
Don't read novels.
நாவல் புத்தகங்களை வாசிக்க வேண்டாம்.
Read the Bible.
வேதத்தை வாசியுங்கள்.
That's more important.
மிக முக்கியமானது.
That novel will not help you to be a spiritual person.
அந்த வாசிக்கக்கூடிய நாவல்கள் உங்களை ஆவிக்குரிய நபராக இருப்பதற்கு உதவி செய்யாது.
The Bible will change your life.
வேதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்.
And your friends may go and see movies.
உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் போய் அவர்கள் சினிமா காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம்.
Let them go and see that.
They don't
want to fulfill God's purpose for
you. அவர்கள் தங்களுக்கு என்று வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற விரும்பவில்லை.
But you say, Lord, I don't want to see those movies.
ஆண்டவரே, அந்த சினிமா காட்சிகளை நான் பார்க்க மாட்டேன்.
I want to keep myself pure.
ஆண்டவரே, என்னை பரிசுத்தவனாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
And God will preserve you.
தேவன் கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பார்.
For himself.
தனக்கென்று உங்களை பாதுகாப்பார்.
So we see here.
ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம்.
That this is how God, it also says about him that when he went down to Nazareth, verse 51, he obeyed Joseph and Mary.
51ஆம் வசனத்திலே அவர் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும்.
And because he did that,
இவைகளை அவர் செய்தபடினாலே,
he grew in favor with God, it says in verse 52.
52ஆம் வசனத்திலே தேவ கிருபையிலே அவர் வளர்ந்தார்.
And God was very happy with him.
இவருடைய வாழ்க்கையிலே பிதாவானவர் அல்லது தேவன் சந்தோஷமா இருந்தார்.
God was watching Jesus growing up.
இயேசு வளருகிற காரியத்தை பிதாவ தேவன் கூர்ந்து கவனிக்கிறார்.
I want to say God is watching you as you grow up.
உங்கள் நீங்கள் வளருகிற வாழ்க்கையும் தேவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
On a particular day,
அந்த குறிப்பிட்ட நாளிலே,
God said, okay,
சரி,
now you can go out.
இப்பொழுது நீ வெளியே புறப்பட்டு போகலாம்.
And in 3.5 years, he had the most fantastic ministry that any person ever had.
எந்த ஒரு நபருக்கும் இல்லாத வகையிலே 3.5 ஆண்டுகள் அற்புதமான ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார்.
But that is after 30 years of preparation.
ஆனால் அந்த ஊழியத்திற்கு ஆயத்த நாட்கள் 30 ஆண்டுகளாக இருந்தது.
So I want to say to you,
உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால்,
that in your younger days,
உங்களுடைய வாலிப நாட்களிலே,
allow God to prepare you so that by the time you're 30 years old, you can have a fantastic ministry.
30 வயதாய் உங்களுக்கு ஆகும் பொழுது அற்புதமான ஒரு ஊழியத்தை நீங்கள் கொண்டிருக்க முடியாக தேவனை ஆயத்தப்படுத்த முடியா விட்டு கொடுங்கள்.
You brothers and you sisters.
சகோதரர்களே, சகோதரிகளே.
I want you to believe that God has got a fantastic ministry ahead of you.
தேவன் உங்களுக்கென்று உங்களுக்கு முன்பதாக அருமையான ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார்.
To serve him.
அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக.
In this land.
இந்த தேசத்திலே.
Glorify his name.
அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
And I want to encourage you to believe that God will fulfill that.
இந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக உங்களை கேட்கிறேன்.
And you pray to God, and if you made a mistake in the past, just humble yourself and say, Lord, I'm sorry, I don't want to do that again.
கடந்த காலங்களிலே தவறுகளை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே தாழ்த்தி, ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் அதை செய்ய விரும்பவில்லை என்று சொல்லுங்கள்.
And say, Lord, I want to fulfill your plan for my life.
ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே நீர் நிறைவேற்ற முடியாய் நான் விரும்புகிறேன்.
You got a plan, I want you to fulfill it.
ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர், நான் அதை நிறைவேற்ற விரும்புகிறேன்.
Don't disappoint God.
தேவனை ஒரு காலம் நீங்கள் அவரை ஏமாற்றி விட வேண்டாம்.
There are so many other young people just like you who have not taken the yoke of Jesus in their younger days.
உங்களைப் போல அநேக மற்ற வாலிபர்கள் இளம் நாட்களிலே அந்த நுகத்தை எடுக்காதவர்கள்.
They waste their life.
அவள் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள்.
Let me show you a verse in Psalm 139.
சங்கீதம் 139-லே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Psalm 139.
சங்கீதம் 139.
Lord, it says in verse 13, you formed my inward parts and wove me in my mother's womb.
சங்கீதம் 139:13-லே பார்க்கிறோம், நீர் என் உள்ளங்களை எல்லாம் கைக்கொண்டீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர்.
This is David.
தாவீது இதை சொல்கிறார்.
David says, when I was inside my mother's womb, you formed me.
நான் என் தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது நீர் என்னை உருவாக்கினீர் என்று சொல்கிறார்.
And I am wonderfully made, verse 14.
14th வசனத்திலே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்.
Wonderful are your works and my soul knows it well.
உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.
Now I want to ask you.
உங்களை நான் கேட்கிறேன்.
When you look in a mirror.
நீங்க கண்ணாடியில உங்களை பார்க்கறீங்க.
And you see your face.
உங்க முகம் தெரிகிறது.
Are you happy with the wove you inside your mother's womb?
நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுது தேவன் உங்களை சிருஷ்டித்த விதத்தை குறித்து நீங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறீர்களா?
Or do you look at the mirror and say, Lord, I think you should have given me a little better color than this.
அல்லது கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இந்த கலரை விட சற்று மென்மையான கலரை கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்கிறீர்களா?
Or my nose should not have been like this, Lord. You made a mistake.
ஆண்டவரே, மூக்கு இப்படி இருந்திருக்க கூடாது ஆண்டவரே, நீங்க ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்று சொல்கிறீர்களா?
Or these ears is little different, shouldn't be like this.
அல்லது காது கொஞ்சம் கோணலா இருக்கு ஆண்டவரே, இது நேரா ஆக்கிருக்கும் என்று சொல்கிறீர்களா?
So many people have a complaint about the way God made them.
அநேகருக்கு தேவன் தங்களை உண்டாக்கின விதத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது.
Lord, you made me too short.
ஆண்டவரே, என்னை கொஞ்சம் கட்டையா உண்டாக்கிட்டீங்க ஆண்டவரே.
Or you made me too tall.
நெட்டையா உண்டாக்கிட்டீங்க ஆண்டவரே.
Or you made me too fat.
குண்டா உண்டாக்கிட்டீங்க ஆண்டவரே.
Or you made me too thin. But not David.
ஆனா தாவீது அப்படி சொல்லவில்லை.
He says,
அவர் என்ன சொல்கிறார்?
Your works are wonderful.
உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள்.
That's one of the first things you have to do.
நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் இதுதான்.
I want you to do that sometime.
நீங்கள் சில சமயத்தில் இப்படி செய்ய வேண்டுமா விரும்புகிறேன்.
You go in front of a mirror.
கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு
and look at your face.
உம் முகத்தை பாருங்கள்.
And say, Lord,
ஆண்டவரே,
your work is wonderful.
உம்முடைய கிரியைகள் அதிசயமானவை.
You have done it perfectly.
நீர் பூரணமாய் செய்திருக்கிறீர்.
You gave me the absolute correct height, size, shape, face, color, everything.
ஆண்டவரே, பூரண அமைப்பு, வடிவு, நிறம், மிருகு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே.
God doesn't make a mistake.
தேவன் ஒரு காலம் தவறு செய்கிறவர் அல்ல.
I started losing my hair when I was 22 years old.
எனக்கு 22 வயதான ஆனது அப்பொழுதே என்னுடைய தலையில முடி விட ஆரம்பித்து விட்டது.
I think most young people, if they start losing their hair when they are 22, they'll get into a panic.
அநேக வாலிபர்கள் 22 வயசிலேயே முடி உட ஆரம்பித்தது என்று சொன்னால், தலையில வழுக்க ஆரம்பித்தது என்று சொன்னால் உடனே கலங்கி போய் விடுவார்கள்.
Initially I tried some cream and all, nothing worked, so I said, okay.
ஆரம்பத்திலே சில விசேஷித்த கிரீம் எல்லாம் போட்டு பார்த்தேன், ஆனால் ஒன்றும் வேலை செய்யவில்லை.
Only maybe 5-6 months I tried, didn't work, I forget it, I said.
5-6 மாதம் அதை பயன்படுத்தி பார்த்தேன், ஒன்றும் வழி இல்லை, ஆகவே அதை தூக்கி போட்டு அதெல்லாம் மறந்து விட்டேன் என்று தூக்கி எறிந்து விட்டேன்.
God wants me to be like this.
நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொன்னேன்.
And God had a purpose.
தேவன் அதிலேயும் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார்.
You may wonder, what is the purpose in God making a young fellow bald?
ஒரு வாலிப பையனுக்கு தலையிலே வழுக்கை விழ வைப்பதிலே தேவனுக்கு என்ன நோக்கம் இருக்கலாம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம்.
God has a purpose in everything, even if you don't know the reason.
உங்களுக்கு என்ன காரணம் என்று தெரியாவிட்டாலும் தேவன் அதற்கென்று ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார்.
So one of the things God had given me was a gift of preaching, even when I was young.
நான் வாலிபனா இருந்த பொழுதே தேவன் எனக்கு கொடுத்த வரம் பிரசங்கிக்கிற வரம்.
When I was about 23 years old, I was preaching to 5000 people.
நான் 23 வயதாய் இருக்கும் பொழுது 5000 பேருக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
And they would look at my bald head.
அவர்கள் என் வழுக்கை தலையை பார்ப்பார்கள்.
And they think, oh, this chap must be about 35 years old. He's let us listen to him.
23 வயதான எனக்கு ஆகியிருந்தது, ஆனால் என்னை கேட்கிறவர்கள் ஓஹோ, இவர் 35 வயசு இருந்திருக்கும், ஆகவே கவனமாய் கேட்போம் என்று சொல்லி எல்லாம் கவனமாய்
கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
எனக்கு 23 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா நான் பேசுகிறதை அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். இவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவர்கள் திரும்பி வேற எங்க பார்த்து கொண்டிருப்பார்.
I see that God had a purpose.
ஆகவே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது என்று நான் பார்க்கிறேன்.
And I'll tell you something.
நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Everything about your appearance and everything, God has got a purpose. You may not know it, but
உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, எல்லாவற்றிலும் தேவனுக்கு என்று ஒரு தீர்மானம் இருக்கிறது.
He doesn't make a mistake.
அவர் ஒரு காலம் தவறு செய்வதில்லை.
You wove me in my mother's womb.
என் தாயின் கர்ப்பத்திலே நீர் என்னை சிருஷ்டி.
And not only that.
அது மட்டுமல்ல.
Lord,
ஆண்டவரே,
verse 16, you wrote a book with my name on it.
ஆண்டவரே என்னுடைய பெயர் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் உம்மிடத்தில் இருக்கிறது.
And all the days I have to live on earth were written in that book.
நான் இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா நாட்களை குறித்தும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
From the first day to the last day.
முதல் நாளிலிருந்து கடைசி நாள்
வரை. Like a diary.
ஒரு டைரியை போல.
You know, you can write in a diary.
ஒரு நாளேட்டிலே நீங்கள் எழுதி கொண்டே இருக்கலாம்.
Okay, 5th of May I went to Nanilam.
மே 5ஆம் தேதி நன்னிலம் சென்றேன்.
God also has got a diary. The only thing he has written it before it happens.
நீங்கள் நடந்த பிறகு சம்பவங்களை நாளேட்டில் எழுதுகிறீர்கள். தேவன் ஒரு நாளேடை வைத்திருக்கிறார். அந்த டைரியிலே முன்பதாகவே எழுதி வைத்திருக்கிறார்.
This is where I want him to go on so and so day and this is where I want him to do.
இந்தந்த தேதியிலே இங்கெங்கே செல்ல வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே அதை எழுதி வைத்திருக்கிறார்.
Imagine if you understand believe that.
நீங்கள் இதை விளங்கிக் கொண்டு விசுவாசித்தால் எப்படி இருக்கும்?
David believed it.
தாவீது அதை நம்பினான்.
God, this boy has to become the king of Israel at the age of 30.
30 வயதிலே இந்த மனிதன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வர வேண்டும்.
He didn't know that when he was a young
boy. தாவீதுக்கு அது தெரியாது.
வாலிபனா இருக்கும்போது
அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான்.
But he feared God and he was praising God.
ஆனால் அவன் தேவனுக்கு பயந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தான்.
So I want to say to you,
ஆகவே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
in your young age,
இந்த வாலிப நாட்களிலே,
believe that God has written a diary with a plan for your life.
தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை ஒரு டைரியில் எழுதி வைத்திருக்கிறார்.
He did not make any mistake in the way he made your body.
உங்களுடைய சரீரத்தை உண்டாக்கின விதத்தில் அவர் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை.
He did not make any mistake in the type of parents he gave you.
எந்த விதமான பெற்றோரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதிலேயும் அவர் தவறு செய்யவில்லை.
He did not make any mistake in the type of intelligence he gave you.
உங்களுக்கு எந்த அளவுக்கு புத்தி கூர்மையை கொடுத்திருக்கிறார் என்பதிலேயும் அவர் தவறு செய்யவில்லை.
Do you think God makes everybody equally intelligent?
எல்லாரையும் ஒரே விதமான புத்தியோடு கூட உண்டாக்குகிறாரா? இல்லை.
Paul was very intelligent and Peter, I don't know whether Peter used to come 40th in the class or something like that.
பவுல் மிகுந்த புத்தி கூர்மையுள்ளவராக இருந்தார். ஆனால் பேதுரை பற்றி உரையில் வகுப்பிலே 40th rank வாங்கியிருப்பார்.
Person gets 40th rank in the class, can God use him?
வகுப்பிலே 40th rank வாங்குகிறவரை தேவன் பயன்படுத்த முடியுமா?
Sure.
கண்டிப்பாக.
Peter was not a very clever person.
பேதுரு மிகவும் புத்திசாலி அல்ல.
God couldn't use him to write the type of Romans and Ephesians and all that Paul wrote.
Paul edina Romer Ephesians போன்ற புத்தகங்களை எழுத முடியாக பேதுருவை தேவன் பயன்படுத்த முடியவில்லை.
But Peter had a tremendous ministry.
ஆனால் பேதுருவுக்கென்று ஒரு பெரிய ஊழியம் இருந்தது.
So it doesn't matter, God can use intelligent person or person who is not very educated.
புத்தியுள்ள ஒரு மனிதனையோ அல்லது புத்தி குறைந்த ஒரு மனிதனையோ யார் வேண்டுமானாலும் தேவன் பயன்படுத்த முடியும்.
Paul and Peter God used.
இப்படி தான் தேவன் பவுலையும் பேதுரையும் பயன்படுத்தினார்.
So I want to encourage you, whatever your intelligence, color, skin, God has got a plan for you.
உங்களுடைய புத்தி எவ்வளவு இருந்தாலும் சரி, உங்களுடைய நிறம், உங்களுடைய அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்.
So say, Lord, I want to fulfill that plan for my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன்.
In your younger days, learn one thing.
உங்கள் இளம் பிராயத்திலே ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள்.
To give thanks to God for everything.
எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள்.
Not to complain or murmur about anything in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலையை குறித்தும் நீங்கள் குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ வேண்டாம்.
Whenever I speak to young people, this is the main thing I tell them, what I told you today.
இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு சொன்னேனோ இதைத்தான் நீங்கெல்லாம் வாலிபர்களுக்கு பேச வேண்டும் என்று விரும்புகிறோம் நான் சொல்கிறேன்.
And I keep on repeating it.
நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன்.
Because there are new young people growing up in our churches.
ஏனென்றால் நம்முடைய சபைகளிலே புதிய வாலிபர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள்.
Who haven't heard these things.
இவைகளை கேட்காத வாலிபர்கள் இருக்கிறார்கள்.
I want you to know that.
நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
If you have heard it 3-4 times before.
இதற்கு முன்பதாக 2-3 முறைகள் கேட்டிருந்தாலும் சரி.
Maybe God is telling you again because you are not gripped by it.
நீங்கள் இதனாலே பற்றி பிடிக்கப்படாதபடியினாலே மீண்டுமாய் தேவங்களோடு கூட பேசுகிறார்.
He wants you to be gripped by it today.
இன்றைக்கு இந்த காரியத்தினாலே நீங்கள் பற்றி பிடிக்கப்பட வேண்டும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகப்பிதாவே,
apply these truths to our lives.
இந்த சத்தியங்களை நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்.
I pray these young people will really be gripped.
இந்த வாலிபர்கள் உண்மையாலுமே இதனாலே பற்றி பிடிக்க முடியாது விரும்புகிறேன்.
Young age filled with the Holy Spirit.
இந்த வாலிப நாட்களிலே அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பு.
They can live for you.
உமக்கென்று அவர்கள் வாழும்படியாக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.